சமயத்த மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
பிரியமான வேத ஆராய்ச்சியினர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இஸ்ரவேலின் அரசனான ஆகாப் ராஜா தனது அரண்மனைக்கு அருகிலே இருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு வேண்டும் என்று கேட்டான். ஆனால் அவனோ, என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று சொன்னபடியினாலே சோர்ந்து போய் வீட்டிலே வந்து படுத்துக் கொள்கிறான். ஆனால் ஆகாபின் மனைவியாகிய யேசபேல், நான் அதை உமக்கு தருவேன் என்று சொல்லி பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேரை நாபோத்திற்கு எதிராக அவன் தேவனை தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான் என்று சொல்லும்படியாக ஏற்படுத்தி பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லறிந்து கொண்டு விடுகிறாள். அப்பொழுது ஆகாப் எழுந்து போய் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு சொந்தமாக எடுத்துக் கொள்ளும்படியாக புறப்பட்டு போனான். ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம் 17-19 வரை பாருங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ, அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.
ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தர் கலாத்தியர் 6:7 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கடந்த காலத்திலே வாழ்ந்த மக்களோடு நம்மால் இன்றைக்கு பேச முடியும் என்றால், அவர்கள் தேவனுடைய மனிதர்களாக இருந்தாலும் சரி, பிசாசின் மனிதர்களாக இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய மாறாத பிரமாணத்தை குறித்து அது உண்மைதான் என்று சொல்வார்கள். யாக்கோபு இது உண்மை என்பதை தனது வாழ்க்கையிலே அனுபவித்தார். எகிப்தை அரசாண்ட பார்வோன் எபிரேய சிறு ஆண் பிள்ளைகளை கொண்டான், ஒரு நாள் தன்னுடைய தலைப்பிள்ளையையும் சாக கொடுத்தான். தாவீதும் பாவம் செய்தார், அதற்கான விளைவு அவரையும் கடந்து செல்லவில்லை, அதே காரியம் அவருக்கு திரும்ப வந்தது. தர்சு பட்டணத்து சவுல் ஸ்தேவானை கொலை செய்வதிலே தலைமை பொறுப்பெடுத்து வஸ்திரங்களுக்கு காவல் இருந்தார். சின்ன ஆசியாவிலே ஒரு நாள் பெருசியாவிலே உள்ள அந்தியோகியாவிலே சவுல் கல்லெறியப்பட்டார். சொல்லப்போனால் அவர் மரித்து போனார், ஆண்டவரே உயிரோடு எழுப்பினார். அதுபோல இங்கே ஆகாபுக்கும் யேசபேலுக்கும் எதிராக கர்த்தர் கூறும் தண்டனையை கவனியுங்கள். 1 Kings 21:21-22.
நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபமுண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதி நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான்.
கர்த்தர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், உம்முடைய வம்சத்திலே இனி அரசர்கள் இருக்கப் போவதில்லை. வசனம் 23 பாருங்கள்.
ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும்.
இந்த இரண்டு நியாய தீர்ப்புகளும் மிக தெளிவாக நிறைவேறப்போகிறது. ஆனால் பிரியமானுள்ளே 27-29 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், ஆகாப் உண்மையாகவே மனமுடைந்து வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தின பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு வாக்கு பண்ணினார், நான் அவன் நாட்களிலே அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அதை வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். இப்பொழுது நாம் 22 கடந்து செல்லப் போகிறோம். இங்கே ஆகாபுக்கு விரோதமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதை பார்க்கிறோம். இப்பொழுது தெற்கு ராஜ்யத்திலே யோசபாத் அரசனாயிருக்கிறான். அவன் ஒரு நல்ல ராஜா, ஆனால் அவன் ஆகாபோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். 1 Kings 22:2 பாருங்கள்.
சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது,
ஏன் இவ்வாறு தீமையான ஒரு அரசனோடு யோசபாத் உடன்படிக்கை செய்தான்? இது ஒருவேளை நமக்கு வினோதமாக தெரியலாம். ஆனால் யோசபாத்தின் மகனான யோராம் ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் மகளாக பிறந்த அத்தாலியாளை திருமணம் செய்யப்போகிறான். இதுதான் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை தங்களுக்கு என்று தெரிந்து கொள்கிற காரியம். தேவனுக்கு பயந்த குடும்பத்திலே வந்த ஒருவன் கேடான ஒரு குடும்பத்திலே திருமணம் செய்கிறான். ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்யும்பொழுது அந்த விசுவாசிக்குத்தான் பிரச்சனை வரப்போகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிசாசின் மகளை ஒருவர் திருமணம் செய்யும்பொழுது மாமனாராய் வரப்போகிற பிசாசானவனை தடுக்க முடியாது. 1 Kings 22:3-4.
இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையில் இருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான்தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான்.
காத் கோத்திரத்தின் ஒரு முக்கியமான நகரம்தான் கீலேயாத்தில் உள்ள ராமோத். அதை இப்பொழுது சீரிய ராஜா பிடித்துக் கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிறந்த காரியம் அப்படியே அந்த காரியங்களை விட்டுவிடுவதுதான். யோசபாத் அதிலே தலையிடாமல் இருந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமானவர்களும் உடன்படிக்கை செய்வது பரிதாபமானது. சொல்லப்போனால் இது யோசபாத்தின் யுத்தம் அல்ல. கீலேயாத் யோசபாத்துக்கு சொந்தமான இடம் அல்ல, ஆகாபுக்கு சொந்தமானது. இது ஆகாபினுடைய பிரச்சினை. எனவே யோசபாத் இதிலே தலையிட்டிருக்கக்கூடாது. ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம் 5 வசனம்.
பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான்.
யோசபாத் தேவனுடைய மனிதனாயிருந்தபடியினாலே இதிலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். 6-7 வசனங்களை பார்க்கும்பொழுது, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 400 தீர்க்கதரிசிகள், நீர் போகலாம், ஆண்டவர் அதை உம்முடைய கையிலே கொடுப்பார் என்று சொன்னார்கள். யோசபாத் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்பி வேறு யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது, மிகாயா இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகத்தான் சொல்லுவான் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறான். மீகா அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதே அவன் என்னை பகைக்கிறான் என்று கூறினார். ஆனால் யோசபாத் நீ கர்த்தருடைய மனிதன் ஒருவனை பகைப்பது சரியானதில்லை என்பதை உணர்த்துகிறான். ஒருவரை அவருடைய நண்பர்களை கொண்டு நாம் அறிந்து கொள்வதை விட அவர்களை பகைக்கிறவர்களை கொண்டே சரியாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே தீமையான அரசனான ஆகாப் மீகாவை நான் பகைக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அவன் நல்ல கர்த்தருடைய மனிதன் என்பது விளங்குகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களை யாராவது ஒருவர் பகைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்களாய் கர்த்தருக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் விரோதமான காரியங்களை செய்வார்கள் என்றால், அவர்கள் பகைக்கிற அந்த ஊழியர் உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்கிறார் என்பதுதான் பொருள். எனவே ஒரு கர்த்தருடைய மனிதன் தன்னுடைய நண்பர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம், தன்னுடைய பகைஞர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஒருமுறை ஒரு கூட்டத்திலே ஒரு ஊழியரை அறிமுகம் செய்யும்பொழுது, இவருக்கு யாருமே எதிரிகள் இல்லை என்று அறிமுகப்படுத்தினார்களாம். அப்படிப்பட்டவருடைய செய்தியை 3 நிமிடங்கள் கேட்டாலே அந்த கூற்று எவ்வளவு உண்மை என்பது விளங்கும். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு கர்த்தருடைய காரியத்திற்காகவும் உறுதியானவர்களாக இருக்கவில்லை என்பது தெரிய வரும். நீதிக்கும் நேர்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் உண்மைக்கும் உறுதியாக நிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்கிறவர்களும் பகைஞராக இருப்பார்கள். சொல்லப்போனால் மிகாயா ஆகாபுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராகத்தான் இருந்தார். ஆனால் ஆகாபுதான் அதை அறியவில்லை. இந்த மிகாயாவும் பவுல் கலாத்தியர் 4:16 சொன்னது போல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதனாலே உங்களுக்கு சத்துருவானேனோ என்று கேட்கலாம். 1 ராஜாக்கள் 22:9 வசனத்தில் நான் பார்க்கிறது போல, மிகாயாவை சீக்கிரமாக அழைத்து வரும்படி சொல்கிறார்கள். மிகாயா சீக்கிரமாக வந்தான். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே ஆகாப் அவனை அரண்மனையிலே சிறையிலேதான் வைத்திருந்தார். வசனங்கள் 10-12 வரை பாருங்கள்.
இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள்.
அரசர்கள் இருவரும் ராஜ வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருக்கிறார்கள். மற்ற தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். சிதேக்கியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி 2 இரும்பு கொம்புகளை கொண்டு வந்து, நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கூறிவிட்டார். மற்ற தீர்க்கதரிசிகளும் அப்படியே கர்த்தர் ராஜாவின் கையிலே சீரியாவை ஒப்புக் கொடுப்பார் என்று கூறினார்கள். கவனித்தீர்களா? 400 தீர்க்கதரிசிகள் யுத்தத்திற்கு போகலாம் என்று கூறினார்கள். சிதேக்கியா கையிலே கொம்புகளோடு கூட மிக திறமையாக யுத்தத்திற்கு போகலாம், அது உமக்கு வாய்க்கும் என்று கூறினார். 1 ராஜாக்கள் 22:13 வசனத்தை பாருங்கள்.
மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான்.
மிகாயாவை அழைத்து வந்த வேலைக்காரன் சொல்கிறான், எல்லாரும் சொல்லுகிறார்கள் யுத்தத்திற்கு போனால் வெற்றி கிடைக்கும் என்று. இதைத்தான் அரசன் கேட்க விரும்புகிறான், நீரும் அதையே சொல்லும் என்கிறான். இந்த காவலாளி தான் மிகாயாவுக்கு உதவி செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்கிறான். ஆனால் 14-15 அவசரங்களை நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தர் சொல்லுவதையே நானும் சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கூறிவிடுகிறார். மிகாயா உள்ளே வந்தபொழுது 2 அரசர்களையும் அரியணையிலே பார்க்கிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறார். எல்லாரும் ஆகாபுக்கு விருப்பமானதை கூறுகிறார்கள். வசனம் 15,
அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான்.
கவனித்தீர்களா? அந்த சூழ்நிலை மிகாயாவுக்கு வேடிக்கையானதாய் தெரிகிறது. அவரும் எலியா வேடிக்கையாக பேசினது போல பேசுகிறார். போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தரே அதை ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னார். ஆனால் உடனடியாகவே நாம் 16 வசனத்திலே பார்க்கிறது போல அது வேடிக்கையான பேச்சு என்பதை ராஜாவும் அறிந்து கொள்கிறான். எனவேதான், நான் எத்தனை தரம் உன்னை சொல்ல வேண்டும், உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று கூறுகிறான். ராஜா சொல்வது என்ன தெரியுமா? நீ இப்பொழுது வேடிக்கையாக இதை சொல்லுகிறாய், உண்மையாகவே பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு நீ இணையவில்லை என்பது எனக்கு தெரியும் என்பதுதான் அதன் பொருள். இப்பொழுது மிகாயா மிக உறுதியாக சரியான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 22:17-18.
அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்முடே சொல்லவில்லையா என்றான்.
இஸ்ரவேலின் அரசன் யோசபாத்தினிடத்திலே, கவனித்தீரா, என்னை குறித்து நன்மையாக இல்லை தீமையாகவே சொல்வான் என்று சொன்னேனே என்கிறார். மிகாயா தொடர்ந்து, நான் பேசி முடிக்கவில்லை, தொடர்ந்து கேளும் என்று கூறி ஒரு எதிர்மறையான ஓமையை கூறுகிறான். அருமையானவர்களே, இது வேடிக்கையானதாக இல்லையா? ஒரு சபையின் ஆளுகை குழுவை பார்த்து தான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுதாவது கேட்பாரா? தான் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து அவருக்கு ஆலோசனை தேவையில்லை. வசனங்கள் 21-22.
அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார்.
வசனம் 23 மிக தெளிவாக கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்று விவரிக்கிறார். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பொய் கூறுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டார். வசனங்கள் 24-27 பார்ப்பீர்கள் என்றால், கையிலே கொம்புகளை கொண்டு வந்த சிதேக்கியா மிகாயாவுக்கு பக்கத்திலே வந்து அவனை கன்னத்திலே அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டுவிட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றார். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்று கூறிவிடுகிறார். இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து சிறைச்சாலையில வைத்து, நான் சமாதானத்தோட வருமளவும் இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொல்லிவிடுகிறார். உடனே மிகாயா, நீர் சமாதானத்தோட திரும்பி வருகிறதுண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆகாப் மறிக்கப் போகிறான், இஸ்ரவேல் முறியடிக்கப் போகிறது. அப்பொழுது சிதேக்கியா உண்மையை தெரிந்து கொள்ளப் போகிறான். அவர்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது யோசபாத் மட்டும் ராஜாவுடையிலே இருக்கிறார். ஆகாப் சாதாரண வீரனைப் போல உடையணிந்து கொள்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? சீரியாவின் ராஜா, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கூறியிருந்தான். எனவே ராஜ உடையிலிருந்த யோசபாத்தைத்தான் வீரர்கள் நெருக்கி வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். எனவே ரதங்களின் தலைவர்கள் இவன் இஸ்ரவேலின் ராஜா இல்லை என்பதை கண்டு விலகினார்கள். ஆனால் நினையாமல் ஒருவன் நாணேற்றி எய்த அம்பானது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பாய்ந்தது. அப்பொழுது அவன் மரணத்திற்கு மிக சமீபமாகிவிடுகிறான். இதை 35 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய காயத்தின் ரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. ஆகாப் அவனை நோக்கி குறிவைத்து எய்த எந்த ஒரு வீரனுடைய அம்பிலேயும் சாகவில்லை. ஆனாலும் அந்த அம்பானது அவனை தேடிச் சென்றது. ஆகாபுடைய மரணம் தற்செயலாக நிகழ்ந்தது என்று சிலர் சொல்லலாம். ஆனால் அது தேவன் குறிவைத்த அம்பு. தேவன் எப்பொழுதுமே கரடு முரடான ஆயுதத்தையே பயன்படுத்துகிறார். பாருங்கள், சங்கீதம் 64:7. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். இன்று சிலர் நாங்கள் தேவனுடைய கரத்திற்கு தப்பிக்கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் யாருக்கு அம்பு எய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அவர்கள் பெயரிலே ஒரு அம்பு அவர் வைத்திருக்கிறார். அது அவர்கள் எங்கே சென்றாலும் அது அவர்களை சென்றடைய வேண்டிய நாளிலே சென்று அடையும். எவ்வளவு ஏமாற்ற முயன்றாலும், எவ்வளவு மறைத்துக் கொள்ள முயன்றாலும் அந்த அம்பு கண்டுபிடிக்கும். இதுதான் ஆகாபுக்கும் நடந்தது. ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம் 37-38 வசனங்களை பாருங்கள்.
அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது.
கவனித்தீர்களா? எலியா மூலமாக கர்த்தர் ஏற்கனவே வாக்குரைத்தது நிறைவேறிவிட்டது. ஆகாப் மரித்தான், அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கியது. எந்த இடத்திலே நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கியதோ அதே இடத்திலே ஆகாபின் ரத்தத்தையும் நாய்கள் நக்கியது. அந்த இடத்தை விட்டு விலகியிருக்க ஆகாப் முயன்றான். ஆனால் அவனுடைய ரதம் சமாரியாவிலே வந்து சேர்ந்தது. வார்த்தைக்கு வார்த்தை அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. பிரியமானவர்களே, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஏன்? தேவனை யாரும் பரியாசம் பண்ண முடியாது. பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருந்துவிட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைக்கும் தேவனே அரியணையிலே இருக்கிறார். இப்பொழுது நாம் யோசபாத்தின் வாழ்க்கையை குறித்து சற்றே பார்ப்போம். அவன் செய்த ஒரு பெரிய தவறும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 22:43.
அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதைவிட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள்.
தேவன் யோசபாத்தை பூரணமாய் ஆசீர்வதிக்க முடியாமல் இருந்ததற்கு காரணம் அவன் மேடைகளோடு கூட ஒத்துப்போனதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. 1 ராஜாக்கள் 22:44 வசனம்.
யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாய் இருந்தான்.
இதுவும் ஒரு தவறான காரியம். இதையும் யோசபாத் செய்திருக்க கூடாது. 2 புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோசபாத் ஆகாபோடு சென்று திரும்பி வரும்பொழுது யெகு என்னும் தீர்க்கதரிசி யோசபாத்தை சந்திக்கிறான். சந்தித்து கூறியதென்ன பாருங்கள், 2:19-23. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகு எனும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். தோப்புகள் ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடைபெறும் இடம். ஆனால் மேடைகளிலே பாகாலுக்கு பலியிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே யோசபாத் சில காரியங்களுக்கு ஒத்துப்போய்விட்டான். 1 ராஜாக்கள் 22:48-49 பாருங்கள். பட்டத்திற்கு வந்த ஆகாபின் மகன் வடக்கு ராஜ்யத்திலிருந்து யோசபாத்தை ஒரு கூட்டு வியாபாரத்திற்கு அழைக்கிறான். ஆனால் இந்த முறை யோசபாத் அதற்கு ஒத்துப்போகவில்லை. ஏனென்றால் படிக்க வேண்டிய பாடத்தை யோசபாத் படித்துவிட்டான். வசனம் 50 பாருங்கள்.
யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
யோசபாத் மரித்த பிறகு யோசபாத்தின் மகனான யோராம் பட்டத்திற்கு வருகிறான். 1 ராஜாக்கள் 22:51-53 கவனியுங்கள்.
ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17 சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 ராஜ்ய பாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரோபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமுண்டாக்கினான்.
சமாரியாவிலிருந்து இஸ்ரவேலை ஆளும்படியாக ஆகாபின் மகனான அகசியா அரசனாகிறான். இரண்டு ஆண்டுகள் அரசாட்சி செய்து தன்னுடைய பெற்றோரை போலவே தீமையான காரியங்களை செய்தான். பாகாலை சேவித்தான். தகப்பனைப் போலவே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தவறான காரியங்கள் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கும் காரியங்களுக்கும் திட்டவட்டமாய் அவருடைய வசனத்திலே கூறியிருக்கும் காரியங்களுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாம் ஒத்துப்போகவோ உதவி செய்யவோ அப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவதையோ பூரணமாய் தவிர்க்க வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனை துக்கப்படுத்தலாமா? இன்று சிலருடைய வாழ்க்கையிலே மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தரை துக்கப்படுத்த ஆயத்தமானவர்களாய் சிலர் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்றே எண்ணி பார்ப்போமா? கர்த்தர் அறிவிருக்கிற எந்த காரியத்திலாவது, கர்த்தர் தவறு என்று தெளிவாக சொல்லியிருக்கிற எந்த காரியத்திலாவது நாம் மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக, நம்மை நேசிக்கிற ஒருவரை பிரியப்படுத்துவதற்காக நாம் எதையாவது செய்கிறோம் என்றால், இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் படிக்க வேண்டிய பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை என்பதையும் இன்று நாம் சிந்தித்த சத்தியம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆகாப் வேஷமாறி யுத்தத்திலே கடந்து சென்றாலும் அவனுக்கென்று அனுப்பப்பட்ட அம்பு அவனை தேடி வந்து தாக்கியது. தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் தப்பிச் செல்ல முடியாது. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறங்களா அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட சரித்திரத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் உணர்த்திய காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் எதை எதிர்பார்க்கிறீரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் எதை அருவருக்கிறீரோ அதை நாங்களும் அருவருக்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆக அப்படி வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோசபாத்தைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாலும் இன்னமும் உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது காணப்படும் என்றால் அதை எங்களுக்கு நீர் உணர்த்தி அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர்களுக்கோ நாங்கள் நேசிக்கிறவர்களுக்கோ பிரியமாயிருக்கும் என்பதற்காக உமக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்திலேயும் நாங்கள் ஒத்துப்போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீர் வெறுக்கிற எல்லா காரியங்களையும் நாங்களும் வெறுக்கவும், நீர் நேசிக்கிற எல்லா காரியங்களையும் நாங்களும் நேசிக்கிறவர்களாக வாழவும் கர்த்தர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து உடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ந்து ஒரு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். யாராவது இப்பொழுது கவலையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் இருப்பார்கள் என்றால், தங்களுக்கு அருமையான எதையாவது இழந்து போய் சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், எதிர்பாராமல் வந்த விபத்தினாலே அகப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தாவே அவர்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்து உறுதியான கண்மலையிலே நிறுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13 வசனத்தின் பின்பாகம். எரேமியா 31:13 வசனத்தின் பின்பாகம். Thank you.